எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, வேறிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை பார்க்கிறோம். உம்முடைய பிரகாரங்களில் செல்லுகிற ஒரே நாள் நல்லதம்மா. அகமிய கூடாரங்களிலே வாசமாக இருப்பதை பார்க்கலாம். என் தேவரே, உம்முடைய ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதே நான் தெரிந்து கொண்டேன். அன்பு தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீரங்கள் மத்தியில் எழுந்தெடுக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நீதான் எங்கள் ஆண்டவர். சபையிலே சகல கடம் துதி மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம், செலுத்துகிறோம், படிக்கிறோம். ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் படிக்கொண்டு உங்களுக்கு நல்ல பிதாவே. ஆவே ஆவே நாபுக்காரவா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை.
வாசித்த இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டபடி, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நம்மேலே பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாரு. இந்த வசனத்தை குறித்து கொஞ்சம் யோசித்தேன். அது எனக்கு பெரியமாகவும் பிரயோஜனமாக இருந்தது. நான் கற்றுக்கொண்டதை கத்தோட சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களோடு பக்கத்தில் அப்படி சொல்லி வரும்புறேன். தேவனுடைய பிள்ளைகள், த சில்ட்ரன் ஆஃப் காட், வி ஆர் கோயிங் டு மெடிட் இன் தி வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த டைட்டில் ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற தலைப்புகளே இந்த நாளில் நாம் தேவனுடைய செய்தியை நாம் பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம். அதுக்கு முதல் நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். என்னவென்றால், தேவனுடைய வசனம் என்பது தேவனுடைய குரலாகும். வரதலை தயவு செய்து வச்சுக்கணும். தேவனுடைய வசனம் என்பது தேவனுடைய குரலாகும். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக இப்ப நான் பேச நீங்க ஒரு பேப்பர்ல அதை எழுத முடியும் இல்லையா? நான் என்ன பேசுறேனோ அதை நீங்க ஒரு பேப்பர்ல எழுத முடியும். சோ இதுதான் நீங்க நடந்திருக்கு. தேவன் சொல்ல 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 தேவனுடைய வார்த்தைகள் இங்கே எழுதப்பட்டிருக்கு. அவை தேவனுடைய குரல், த வாய்ஸ் ஆஃப் காட் பிகேம் அஸ் எ வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய குரலானது தேவனுடைய வசனமாக வேதத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆகவே தேவனுடைய வசனம் என்பது தேவன் நம்மோடு பேசுவதாகும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை நாம் ரெஸ்பெக்ட் பண்றோம், எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்கிறோம், தேவன் அறிவார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் அல்லது தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணாமல் அல்லது நமக்கு எல்லாம் தெரியுமென்று நாம் நினைத்திராமல் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுடைய வசனத்துக்கு நாம் செவி கொடுப்போம். தேவன் ஆவியாக நம்மத்திலே எழுந்தள்ளி இருக்கிறார். அதுதான் நம்முடைய மேன்மை. அவை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே கூடி வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகள், ரைட். இப்ப என்ன கவனிங்க, நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவனால அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவனால அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த வசனம் சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டபடியால் தேவன் நம்மேல வைத்த அன்பு எவ்வளவு பெரிது, எவ்வளவு பெரியது. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு அது மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. மனதார மகிழ்கிறேன் கர்த்தருக்குள் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்படியா. ஏனென்றால் நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோம் என்பதை குறித்தும் ஒரு வசனத்தை நாம் பார்த்துட்டு தொடர்ந்து போறது நல்லதாக இருக்கும். நான் நம்புகிறேன். யோவான் 1:12 நாம் பார்க்கும் பொழுது, சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் நீ கொஞ்சம் நேரம் தான் நமக்கு இருக்குது. யோவான் 1:12-13 நாம் சீக்கிரமாய் வாசிக்கிறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 1:12-13 வசனங்களை நாம் வாசிக்கிறோம்.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே
பிறந்தவர்கள். தேவனால பிறந்தவர், தேவனுடைய பிள்ளைகள் தேவனாலே பிறந்தவர். We have born by God. தேவனாலே பிறந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாம் தேவனாலே பிறந்திருக்கிறோம், தேவனாலே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ற ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆகவே அந்த அதிகாரம் நம்மளோடு இருக்கிறபடியால் அசுத்த ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நடுநடுங்கிறதுக்கு ஒரு பிரதான காரணம் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ற அதிகாரத்தை எனக்கும் உனக்கும் தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஸ்தோத்திரம். என்ற கரிமானவர்களே, அவை இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசித்தபடியால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே இரத்தத்தினாலாவது மனுஷனுடைய சித்தத்தினாலாவது பரவாமல், மனுஷனுடைய இரத்தத்தினாலேயாவது மனுஷனுடைய சித்தத்தினாலேயாவது புத்தியினால பரவாமல் தேவனாலே பிறந்திருக்கிறோம். ஆகவே மாமிசத்தின்படி நாம் ஒரு தாயின் கர்ப்பத்திலிருந்து நாம் பிறந்தாலும் மறுபடி பிறந்தபோது தேவனாலே நாம் பரப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். போகட்டும். ஒரு காலத்தில் நாம் பாவிகளும் துரோகிகளும் தேவனுக்கு தூரமானவர்களாகவும் இருந்தோம். விக்கிரகங்களை கும்பிட்டோம், வீணானவர்களை ஆராதித்தோம். மெய்யான தெய்வம் யார் என்பதை அறியாமல் நிச்சயமற்று வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தேவனுடைய கிருபையினாலே நம்மை முன்குறித்து நம்மை தன்னுடைய குமாரன் இயேசு மூலமாக நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ரைட். இப்ப நமக்கு நேரம் கொஞ்சம் இருக்கப்படியால நான் சீக்கிரம் போறேன். கவனிங்க, இப்ப பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனால். அப்படியானால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். அவசியம் நன்றாய் நான் சொல்ல போறது மறந்துல வச்சுக்கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் தேவனால அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை, மாற்று கருத்துக்கு இடமும் இல்லை. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருந்தால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்த ஒரு 4 குறிப்பு நமக்கு இருக்க நேரத்துக்கு ஏற்றபடி நான் உங்களுக்கு சொல்லி செபித்து முடிக்க நான் விரும்புகிறேன். சோ மாற்றம் இல்லை, மாற்று கருத்துக்கு இடமும் இல்லை. நாம் தேவனாலே பிறந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சோ அடுத்த கேள்வி என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது என்ன என்பதை குறித்து நாம பார்க்க போறோம், படிக்க போறோம், கேட்க போறோம். சரி, இப்ப உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். தயவுசெய்து காரியம், இப்ப பெற்றோராகிய நாம் நன்றாக கவனிங்க. நான் சொல்லுவதை எல்லாம் தயவுசு கொஞ்சம் சிந்திங்க, நம்மளோட மன மைண்ட் அங்கும் இங்கே லூஸ் ஆகுதுங்க. பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகள், நமக்கு பிறந்த நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும் நாம் விரும்புகிறோம். ஒரு கணம் நீங்க யோசிங்க. நமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெற்றோர். அப்ப நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள், அன்பாக அருமையாக பெற்றெடுத்து வளர்க்கிற நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வளர வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு விருப்பம், ஒரு எண்ணம், ஒரு வாரம் நமக்குள்ளே பெற்றோர்கள் இருக்கத்தான் செய்யுது இல்லையா? ரைட். சோ இதையே நாம தேவன் பக்கமாக திருப்பி விட்டால் சரி. நன்றாக கவனி, நன்றாக கவனி. என்னவென்றால் இப்ப பொதுவாக நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் என்று நாம எதிர்பார்க்கிறோம். முதலாவது நான் ஒரு காரணம், இப்ப நீங்க மனதில் கற்பனை பண்ணீங்க உங்களோட பிள்ளைகளை எப்படி இருக்கணும் பண்ணி நீங்க விரும்புங்க. இப்ப படிப்பு பட்டமெல்லாம் அது உலக பிரகாரமான காரியம், நான் ஸ்பிரிச்சுவலா பேசுறேன், ஆவிக்குரியவருமாக தேவனுடைய வார்த்தையின்படி மட்டுமல்ல தேவன் எதிர்பார்க்கிற விதமாக நாம சிந்திக்க கற்றுக்கொள்ள வேணும். கத்தர் நம்மிடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிற, நான் இப்படி யோசிப்பேன் சில நேரத்தில், இப்ப ஆண்டவர் இங்கு நாம பார்க்கக்கூடியதாக நாம கண்ணால பார்க்கல, ஆனா கத்தர் இந்த இடத்துல இருக்கிறாரு, இப்ப ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம ஒவ்வொரு பத்தி அவர் என்ன நினைப்பார், அடுத்து நான் இப்ப பேசுகிறேன் அவர் என்ன நினைப்பார், அடுத்து நீங்க உட்கார்ந்து கேட்கறீங்க அவர் இந்த இடத்திலிருந்து உங்களை ஒவ்வொரு குறித்து என்ன நினைப்பார். இது ஆவிக்குரிய பிரகாரமாக நாம சிந்திக்கிற காரியம். இப்ப மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பது நாம மாபிச பிரகாரமாக சிந்திக்கிற காரியம். ஆகவே இப்ப தேவன் பார்க்கிற பிரகாரமாக நாம பார்க்க கற்றுக்கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். ஆகவே தேவன் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நாம அழகாக புரிந்து கொள்ள, நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம் என்பதை குறித்து நான்கு காரியங்கள் நாம பார்த்தோமா இருந்தால், அப்படியே நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக திருப்பி வியாக்கியானம் பண்ணிவிட்டால் காரியம் புரியும், சத்தியம் புரியும். கத்தோடைய ஸ்தோத்திரம் நேரம் போக முடியல. முதலாவது நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம், என்ன கருத்தில் வைத்திருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் நம்மிடத்தில் அன்பர்கள். ஹலோ, நாம பெத்த பிள்ளைகள், நாம பெத்து வளர்த்த பிள்ளைகள், தாய் தப்புன்னாக்கி நாம் என்ன இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் நம்மிடத்தில் அன்பாக இருக்கணும். வாஸ்தவம், இதுல ஒன்றும் தப்பில்லை. ரெண்டாவது நாம் என்ன நினைப்போம், நம்ம பிள்ளைகள் நமக்கு கீழ்படிய வேண்டும். ரைட், நம்ம பிள்ளைகள் நமக்கு கீழ்படிய வேண்டும், சரிதான், அதுல தப்பில்லை. கவுடி, மூன்றாவது காரியம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கற்றுக்கொள்ள மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா, நம்ம பிள்ளைகள் நம்மை கனம் பண்ணணும். வாஸ்தவம். நாலாவது காரியம் என்ன தெரியுமா, நம்ம பிள்ளைகள், நாம பெற்றெடுத்த பிள்ளைகள் இந்த பூமியில நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். இது நாம பொதுவாக நம்ம பிள்ளைகளை குறித்து நாம சிந்திக்கிறது, விரும்புகிறது, எதிர்பார்க்கிறது தப்பில்லை, இட் இஸ் ட்ரூ. சோ இதையே நாம் அப்படியே தேவன் பக்கமாக சாய்த்து விட்டால், திருப்பி விட்டால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்றது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அப்ப முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்றால், முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவாதி தேவனிடத்திலே அன்பு கூறுவளாக இருக்கணும், தேவனிடத்திலே அன்பு கூறுவளாக இருக்கணும். இஷ்டவேளை கேள், ஒரு தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒரு தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், I like that way, உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே கற்பனைகளில் பிரதான கற்பனை, which is the greatest commandment in the Bible. வேதத்தில் பிரதான கற்பனை என்னங்க, உன் தேவனாகிய கத்திடத்தில், இயேசுடத்துல வந்து ஒருத்தர் கேட்கிறான் இல்லையா, கற்பனைகள்லாம் பிரதான கற்பனை, அப்ப இயேசு என்ன சொன்னாரு, உன் தேவனாகிய கத்திடத்திலே முழு இருதயத்தோடு, நடன கவனிங்க, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு தேவனாக கத்திடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுவே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாவது கற்பனை, உள்ளத்தில் அன்பு கூறுவது போல புறத்தில் அன்பு கூறுவாயாக. இப்ப அது நம்முடைய சப்ஜெக்ட் இல்லை. முதலாவது என்று நாம் தெரிந்து கொள்ள, தேவனிடத்திலே அன்பு கூறுவதாகும். அன்றைக்குபடி அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்துதான் தம்முடைய குமாரை நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறது. ஆகவே நாம் தேவனிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். பிறந்த இருதயத்தோடு தேவ வசனத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் பிள்ளைகளாக உங்களை பார்த்து நான் சொல்லுவேன். எனக்கு சேர்த்து நம்முடைய முதல் அன்பு நம்மை ரட்சித்து நம்ம ஆண்டவருக்காக இருக்கணும். நம்ம இதயத்தில் யார் இருக்கிறார், இந்த உலகத்தில் எந்த பொருளோ எந்த நபரோ அல்ல, நம்ம ரட்சித்த ஆண்டவர், நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்த தெய்வம், தேவகுமாரன் அன்பின் வடிவமாய் நம்முடைய இருதயங்களிலே எப்பொழுது குடிகொள்ள நம்ம ஒப்புக் கொடுப்போம். எனக்கு அறிவான தேவட பிள்ளைகளே, ஏனென்றால் இயேசு முழுவதுமாக தன்னை நமக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். முழுவதுமா. அறகுறையாக அந்த சிலுவையிலே தன் கடைசி துடி ரத்தத்தை நமக்காக சிந்தி தன்னையே பரிசுத்த பழுதற்ற பலியாக நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். நானும் தேவனும் என்னை பொறுத்தவரை இது முதுகெலும்பே அதுதான். தனிப்பட்ட விதத்தில் நான் எவ்வளவுக்கு ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறேன் என்பதே காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப அடுத்த காரியம் என்னவர் தெரியுமோ, அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி அப்படி என்று நமக்குள்ளே யோசிக்க விடும். சோ தேவனுடைய பிள்ளைகள் என்றால் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி, இதையும் குறித்து இயேசு நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். வேதத்தின்படி நாம் சிந்திக்க கற்றுக்கொள்வோம். யோவான் 14 அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 14 அதிகாரத்தில் சீக்கிரம் பாருங்க. அதுல ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்ம கவனிப்பு பார்த்தால் நமக்கு ஆச்சரியமா இருக்கு, அனுகூலமா இருக்கு. ஸ்தோத்திரம். 15 வசனத்தை படிங்க. 15 வசனம், 14 அதிகாரம், 15 வசனம்.
நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்.
ரைட், பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்படியே அதே 14 அதிகாரத்துல 21 வசனத்தை படிங்க. 21 வசனத்தை,
என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான், நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன்.
23 வசனத்தை படிங்க.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம்.
இந்த அதிகாரத்தில் 3 வசனத்திலும் ஒரே ஒரு தாற்பத்தியத்தை, ஒரே ஒரு சத்தியத்தை வலியுறுத்துற, அது என்னவென்றால், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் கற்பனைகளை கை கொள்வான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதை குறித்து விவரமாக விரிவாக பேசலாம், ஆனால் நமக்கு சமயம் காலமும் போதாது. எனக்கு அருமையான நன்றாக கவனிங்க, எந்த அளவுக்கு தேவனுடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம கை கொண்டு நடக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்றபடி என் பிள்ளைகள் கேளாமல் தங்க விருப்பப்படி நடந்து கொண்டு, பப்பா நான் உங்களை அன்பா இருக்கேன் சொன்னா நான் அதை ஏற்றுக்கொள்வேன். உங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. நம்ம நம்முடைய பிள்ளைகள் அன்பா இருக்கணும் இருந்தால் நாம சொல்லுவதை அவங்க கேட்கறது போட்டு நாம எதிர்பார்க்கும். சோ அதே போலதான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டும். எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் நம்முடைய அறிவுக்கு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக வேண்டும். உங்களை நான் அன்பா கேட்கிறேன் அல்லது மன்றாடி கேட்கிறேன், படிக்கிற தேவனுடைய வசனங்கள் எனக்கு சேர்த்துதான். தேவன் அறிவார் எந்த வார்த்தைகள் எல்லாம் நான் வாசிக்கிறேனோ, எந்த வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்கிறேனோ, கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அபியாசப்படுத்த, வாழ்க்கையில நான் கை கொண்டு நடக்கணும். இந்த வேத வசனங்கள் தேவன் எனக்கு எழுதி தந்தது, நான் அவைகளின்படி வாழுவதற்காகவே இந்த வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையாக இருக்குமாக இருந்தார் மெய்யாகவே நாம் தேவிடத்தில் அன்பு கூறவுள்ள இருக்கணும். ஆகவே தேவிடத்தில் அன்பு கூறுவது எப்படி என்றால், தேவனுடைய வசனத்தை நாம் கை கொள்வதன் மூலமாக தேவிடத்தில் நாம் அன்பு கூறும். நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன், உங்கள் அன்பா இருக்கேன்னு சொல்லுவதில் தப்பில்லை. ஆனால் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உண்மை அன்பா இருக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன் சொல்லிக்கொண்டும் தேவனுடைய வசனத்தை நாம் கை கொள்ளாமல் இருப்போமாக இருந்தார், அந்த வார்த்தையில அர்த்தம் இல்லை, அதுல உண்மையும் இல்லை, அதை தேவன் அங்கீகரிக்கவும் மாட்டார். ஆகவே அருமையான தேவிட பிள்ளைகளே, நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஒருவேளை தேவனுடைய வசனத்தின்படி கை கொள்ளாமல் இருந்தால் அதை நீங்க விட்டுருங்க, அதை தேவன் பார்த்து கொள்ளட்டும். ஆனால் நான் தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய வசனத்தை நான் கை கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும். நாம கற்றுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் ஏராளம், நாம கேட்டிருக்கிற வசனங்கள் ஏராளம், ஆனால் எந்த அளவுக்கு நாம தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறோம் என்பதை தேவனும் அன்றாட வாழ்வில், இன்னும் டெய்லி லைஃப், நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் தேவனுடைய வசனத்தை நாம அப்ளை பண்ணணுமே, தேவோட வசனத்தை நாம கை கொள்ளணுமே. என் சிந்தனையிலே ஆரம்பமாகிறது அன்றாடம் நன்றாக கவனிங்க. ஒரு நாளைக்கு நாம காலை படுக்கையிலிருந்து எழும்பி திரும்ப படுக்கைக்கு போகும் வரைக்கும் எத்தனை காரியங்களை குறித்து நம்முடைய மனதில் நாம சிந்திக்கிறோம். நான் யதார்த்தமாக சொல்றேன், என்னையும் சேர்த்து சொல்றேன், நன்றாக கவனிங்க. காலை இருந்து மாலை வரைக்கும் எவ்வளவு காரியங்களை குறித்து நாம சிந்திக்கிறோம், ஆனால் அவைகளிலே எவ்வளவு தேவனுக்கு முன்பாக பிரியமும் பிரீதியுமாக இருக்கிறது என்பதை நாம பிரித்து பார்த்தால் நமக்கே காரியம் புரியும். மனுஷனுடைய இருதய மனுஷனுக்கு உள்ள போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, அவனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அப்படி சொல்லிட்டு எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகள், அந்த பட்டியல நம்பர் ஒன்னாக வருகிறது, முதலாவது வர்றது இருதயத்திலிருந்து புறப்படுற பொல்லாத சிந்தனைகள். தேவனுக்கு முன்பாக நான் சொல்றேன், நாம அநேகர் அங்கதான் நாம மிஸ்டேக் விடுறோம், அங்கதான் நாம தவற விடுறோம், அங்கதான் நாம பிளவிடுகிறோம். நம்முடைய இருதயத்து நினைவுகளிலே நாம தேவட வசனத்தை நாம அப்ளை பண்றதுக்கு நாம முயற்சிக்கணும். நம்முடைய இருதயத்துல தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், அலங்கோலமான சிந்தனைகள், அவலட்சணமான எண்ணங்கள், ஆபாசமான சிந்தனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத நோக்கங்கள், எண்ணங்கள் நம்முடைய இதயத்துல உருவாகும் பொழுதே அவைகளை நாம மறுத்து தேவோட வசனத்துக்கு விரோதமான எந்த காரியத்தையும், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் என் இருதயத்தில் நான் சிந்திக்க மாட்டேன், அவைகளை என் மனதில் தேக்கி வைக்க மாட்டேன், அவைகளை என் இருதயத்தில் சுமக்க மாட்டேன். என் இருதயத்தில் வாழுகிற ஆண்டவருக்கு நான் பிரியமாக இருக்க வேண்டும், தேவனிடத்தில் அன்பு கூறுவனாக இருக்க வேண்டும். ஆகவே தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள், திட்டங்கள் என் வாழ்க்கையில் என் இதயத்தில் இருக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவைகளை அப்படியே நாம தள்ளிவிட்டு அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் வாழ்ந்து நாம தவிர்க்க முடியாது. We are still in blood and flesh. நாம இன்னும் ரத்தத்திலும் மாம்சத்திலும் தான் இருக்கிறோம். நமக்குள்ளே பொல்லாத சிந்தனைகள் வருகிறது இல்லை என்று நாம எவரும் மறுக்க முடியாது. அப்படி சொன்னா நாம பொய்யர்களாக இருப்போம். நம் எல்லாருக்கும் அவ்வப்போது சில தவறான எண்ணங்கள், சத்தியத்துக்கு புறம்பான தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், திட்டங்கள், நோக்கங்கள் நம்முடைய இருதயத்தில் வர்றது யதார்த்தம் தான். ஆனால் அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களாக புறப்படாதபடி காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். என்றால் பாவமானது ஒன்று என்ற வாயின் பாத்தியினால் அது வெளிவருது, அல்லது என்ற நடக்கையினாலே, என் செய்கையினாலே என் இருதயத்தின் நினைவுகள் பாவங்களாக வெளிவருது. ஆகவே என் கர்ப்பமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றது தயவுசெய்து கவனிங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்றவன் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றவனாக இருக்கணும். ஆகவே நம்முடைய இருதயத்தில் தான் பொல்லாத பிசாசு தவறான காரியங்களை விதைக்கிறான். இதை அநேக நாம புரிந்து கொள்றதில், அநேக நாம அவைதான் ஏ சொன்னாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்று அடிக்கடி நான் இந்த வசனத்தை யோசிக்கிறது, இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு வருகிறார், பட் என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் நம்முடைய ஆண்டவர். நாம் அவருடைய பிள்ளைகள் இல்லையா, அவரை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆகவே எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்களை சத்துரு விதைக்கிறதுக்கு நாம இடம் கொடுக்காமல் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதம் சொல்றது. என்னங்க எப்படி பிசாசு நாம எதிர்த்து நிற்கிறது? நம்முடைய கண்ணுக்கு முன்பாக அவன் என்ன ஒரு உருவம் வந்து அப்படி நிற்க போறானா? நோ, நம்முடைய இருதயத்தில் தான் அவன் தவறான காரியங்களை, பொல்லாத காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத, வசனத்துக்கு ஒத்து வராத காரியங்களை நம்முடைய இருதயத்தில் விதைத்து அவைகளை பாவங்களாக கற்பந்தரிக்க வைத்து செயல்களாக, வார்த்தைகளாக, கிரியைகளாக நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வைக்கிறது. வெளிப்படு அறிவான தேவோட பிள்ளைகளே, நான் சொல்றது நன்றாக கவனிங்க, எந்த அளவுக்கு தேவோட வசனத்தை நாம கை கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் நாம் தேவனிடத்தில் அன்பு கொடுவதாக இருப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை அறிவாரு, தேவன் நம்முடைய ஜீவியத்தை அறிவாரு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் அன்பு கூறுவளாக இருக்கணும். எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை நாம் கை கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூற முடியும். இதோட இதை நான் நிறுத்த முடிகிறேன். இன்னும் ஒரு காரியம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுறதுக்கு அந்த யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான், கொஞ்சம் சீக்கிரம் படியப்பேன். யோவான் 3:16
அன்பு
கொண்டார். நன்றாக மிக முக்கியமான ஒரு சத்தியம் இங்கே தொகை நிற்கிறது. தேவன் நம்மில் அன்பு கூற ஏதோ ஒன்றை அவர் கொடுக்க வேண்டியிருந்தது. நன்றாக அவரை தந்தருளி, ஹி கேவ் ஒன்லி பிகட்டன் சன், அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில், உலகத்தை விடுங்க, இவ்வளவாய் என்னிலும் ஒன்னிலும் அன்பு கொண்டிருக்க. அப்ப ஒரு காரியம் புறப்படுகிறது, என்ன தெரியுமா? அன்புக்கு அடையாளமே, அல்லது அன்புக்கு இலக்கணமே, அன்புக்கு அஸ்திவாரமே கொடுக்குது. சொல்லட்டுமா? கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. There is no love without giving. இதற்கு தேவனே ஆதார். அவரை தந்தருளி இவ்வளவாய் என்றிலும் உன்னிலும் உலகத்தில் அன்பு கொண்டார். ஒரு பணத்தையும் பொருளையும் ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு போறது தேவனுக்கு ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. ஆனா ஒரே குமார் நித்தம் அவர் சமூகத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தேன். ஆபிரகாம பார்த்து, ஆபிரகாமே உன் குமாரன், உன் ஏக புத்திரன், உன் சுதன், அவரை கொண்டு போய் எனக்காக மோரியா தேசத்தில் பலியிடு. 100 வயதுல பிறந்த மகன், ஒரே மகன், இப்ப டீனேஜ்ல வந்திருக்கிறான், துடிப்பாக இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவன் முகத்தை பார்க்கிறான், பேசுகிறான். ஈசாக்கண்டா நகைப்பு சிரிப்புன்றது அர்த்தமாகும். அவனை பார்த்து மகிழ்ந்து, பூரிப்பாக என் மகனே, என் வயோதி வயது ஒன்றை பெற்றிருந்து அன்பு பாராட்டி பாசமாய் வளர்த்த அந்த மகனை ஆண்டவர் சொன்னார், கொண்டு எனக்காக பரிகிற சொல்ல நன்றே கவனிங்க. கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. இப்ப உடனே நமக்குள்ள என்ன கேள்வி வரும், என்னத்தை நான் கொடுக்கிறேன், இதுக்கு ஒரு உபதேசம் தேவையா? நன்றே கவனி. ரோமர் 12 முதலாம் வசனத்தை நீங்க பாப்பீங்களா இருந்தால், உங்கள் சரீரங்களை பரிசுத்த ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று. நன்றா கவனிங்க, உங்கள் சரீரங்களை பரிசுத்த ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆகவே நான் சொல்லுவேன், இந்த பாவ பூமியில வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பாவமற்ற பழுதற்ற பரிசுத்த பலியாக அடிக்கடி அவ்வப்போது தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது, அர்ப்பணம் செய்வது மிகவும் நன்மையும் ஏற்றதுமாக இருக்கும். நான் அடிக்கடி என் ஜபத்தில் தனி ஜபத்தில் அப்படி செய்து கொண்டது போலக்கு ரீடெடிகேட் பண்ணிக்கொண்டு, அன்றுவரே என்னுடைய ஆவி ஆத்தம சரத்தை உடைய பாதத்தில் வைக்கிறேன் என்று அவ்வப்போது என்னுடைய தனி ஜபங்களை அப்படி நான் செய்கிறது வழக்கம் உண்டு. ஏனென்றால் ஒருக்கா நான் ஒப்பு கொடுத்துக்கே சரி, அதுக்காக நான் அப்படியே அதை விட்டுட்டு இருக்க விரும்பல, திரும்ப திரும்ப அதை ரீடெடிகேட் பண்ண பார்க்கிறேன் என்றால் அது என் மனதில் ஆழமாக பதிக்கணும். ஏனென்றால் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, ஒருவன் அதை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி. ஆகவே அசுத்தத்துக்கல்ல தேவன் நம்மை பரிசுத்தமா வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் காலம் போக 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 தேவனுடைய வசனத்தை அறிய அறிய இன்னும் நாம் தேவனுக்கு முன்பாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சுத்தமாக தூய்மையாக வாழ நாம் கற்றுக்கொள்ளலாம். சோ கொடுக்காம நாம் அன்பு கூற முடியாது. 1 சாமுவேல் 18 முதலாம் வசனத்தின் 4 வசனத்தின் பாருங்க, பாப்பிகள் இருந்தால் யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான் எனக்கு. நல்ல என்ன அருமையான நண்பர்கள் பாருங்க, தாவீதை யோனத்தான் தன் உயிரை போல சிநேகித்தானா, தன் உயிரை போல சிநேகித்தான் என்றதோட நிறுத்தல் அந்த வசனம் 4 வசனத்தை பாத்தீங்க, 1 சாமுவேல் 18:4 பாத்தீங்களா இருந்தால், யோனத்தான் தான் போத்திக்கொண்டிருந்த சால்வையும் தன்னுடைய கச்சியையும் தன்னுடைய வில்லையும் தன்னுடைய பட்டயத்தையும் கூட அவனுக்கு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டு. ஆகவே யோனத்தான் தாவீதில் அன்பு கூர்ந்தபடியால் தான் போத்திருந்த வஸ்திரத்தையே கலத்தி கொடுத்தான் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? சவுலுடைய சவுலுக்கு அடுத்ததாக இளவரசன், ஐ மீன் இஷ்டவேலை ஆளப்போகிறது யோனத்தான். சோ அவனுக்கு மேலே இருந்தது ராஜவஸ்திரம். ஆகவே தான் போத்திருந்த ராஜவஸ்திரத்தையே கலத்தி தாவீதுக்கு கொடுத்தான். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவன் தாவீதை நேசித்தான் சொல்லி நான் பார்க்கிறோம். நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், கொடுக்காமல் தேவனிடத்தில் நாம் அன்பு கூற முடியாது. ஆகவே உங்க சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்க. மட்டுமல்ல, உங்களுக்கு தேவனால் அருளப்பட்டிருக்கிற நேரம் நன்றாக கவனிங்க. ஒரு நாள் போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் முடிந்து போகிறது. ஒரு மாசம் கழிந்து போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாசம் கழிந்து போகிறது. ஒரு வருஷம் போகும் பொழுது என்னுடைய வயசுல என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வருஷம் கடந்து போகிறது. கடந்து போனது ஒருபோது திரும்பி தரவே தேவனாலும் கூட தரவே மாட்டார் நமக்கு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களையும் நேரங்களையும் கத்தருக்கு ஒப்பு கொடுக்க தயவு செய்து கவனமா இருக்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. ஒரு நாளில 24 மணி நேரம் என்றால் எவ்வளவு நேரத்தை நாம் ஆண்டவருக்கு ஒதுக்கிறோம், எவ்வளவு நேரத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்? டைம் இஸ் கோல்டன் சொல்லுவார், நேரம் பொன்னாத சொன்னாங்க, பொன் கொடுத்தாலும் நேரம் வராதுன்னு சொல்லுவார்களே, உண்மைதான். அருமையான தேவனுடைய நேரம் அவ்வளவு விலையேறப்பட்டது. ஆகவே விலையேறப்பட்ட நம்முடைய நேரத்தை விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவன பிள்ளைகளாகி நாம் நம்முடைய தேவனுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஆகவே நேரத்தை எடுத்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய முகத்தை தேடி தேவனை நோக்கி மன்றாடி விண்ணப்பித்து தேவனை ஆராதித்து தேவனுடைய வசனங்களை வாசித்து அதை நேசித்து அதை யோசிக்கிறதுக்கு தயவு செய்து நம்ம நேரத்தை நாம் ஒதுக்குவோம். தேவனுக்கு தேவன் தந்த நேரத்தை தேவனுக்கு என்று நாம் ஒப்புக் கொடுப்பாள். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு தந்திருக்கிற திறமைகள் தாளந்துகள் கத்தர் எனக்கு என்னத்தை தந்திருக்கிறாரோ அது என்னத்துக்கு தந்தார் என்று என்பதை நான் அறிந்து தேவன் எனக்கு தந்த திறமை தாளந்துகளை தத்தருக்கு நாம ஒப்பு கொடுக்க நாம கடனாளிகளா இருக்கு. ஆகவே இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், கொடுக்காமல் தேவனிடத்தில் அன்பு கூறவே முடியாது. இதைக்கு தேவனை அடைக்கணும். அது மாத்திரமில்ல, ஒன்று யோவான் 2:15 நீங்கள் பாப்பிகளா இருந்தால், 1 யோவான் 2:15 பாப்பிகளா இருந்தால், பிள்ளைகளே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இது வேத வசனம் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. இந்த உலகத்தின் பொருட்கள ஒரு மனுஷன் அன்பு கூர்ந்து அவைகளால் தன் இருதயத்தை நிரப்புவானாக இருந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று வேதம் தெளிவாச்சு. அப்ப இதுக்கு நாம செய்ய வேண்டிய மருந்து என்ன? நன்றாய் கவனிங்க, இப்படிப்பட்ட தேவ வார்த்தைகளை நாம எடுத்து தேவ சமூகத்தில் வைத்து நாம ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த உலக பொருட்கள்ல பட்டு இல்லாதபடி என்னை பாதுகா, இந்த உலக பொருட்கள் பட்டு பிடிப்பில இருந்து என்னை விடுதலையாகும். இப்படியே நாம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து 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 வர, காலப்போக்கில் கர்த்தர் தன்னுடைய ஆவியினாலே நமக்குள்ள மாற்றங்களையும் மனம் திரும்புவதையும் உண்டு பண்ண வருவாரு. சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு 119 சங்கீதம், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்குது உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிப்பி. அப்படின்னு அர்த்தம் என்ன? என்னுடைய மனம், என்னுடைய இதயம் எப்படியும் எப்பொழுதும் இந்த பூமிக்குரியத்தான் வாஞ்சிக்குது. என் மனமும் என் இதயம் எப்பொழுதும் இந்த பூமிக்குரியவர்களைத்தான் யோசிக்குது. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிப்பியும் என்று சங்கீதக்காரர் உள்ளபடியே ஜெபம் பண்றார். அதுபோல தாமும், நம்முடைய மாமிசம் இந்த பூமிக்குரியவர்களைத்தான் எப்பொழுதும் யோசிக்குது, எப்பொழுதும் விரும்புது, எப்பொழுதும் தேடுது. சோ இவைகளில் இருந்து தேவ பலத்தினாலே, தேவ ஆவியானவர் நமக்கு தர்ற பலத்தினாலே நாம விடுதலையாக வேண்டும். இது இலகுவான காரியம் இல்ல. தேவோட பிள்ளைகள் உலக பொருட்களிலே சிக்குண்டு கிடக்கக்கூடாது. அப்படி சுக்கிண்டு கிடப்பமாக இருந்தால் அதுவே நம்முடைய வாழ்வின் நோக்கமாக இருக்குமா இருந்தால், அவைகளை தேடுவதே நம்முடைய வாழ்வின் நோக்கமாக இருக்குமா இருந்தால் நாம் தேவிடத்தில் அன்பு கூற முடியாது. ஆண்டவரே சொல்லும் பொழுது 2 எஜமானுக்கு நீங்கள் ஊழிய செய்ய முடியாது அப்படி சொல்லி ஆண்டு சொன்ன. ஆகவே என்ன கரிபானவர்களே, எழுதப்பட்டிருக்கிற வேத வசனங்களை நாம மாற்றக்கூடியது. We cannot change the way, let the way can change our life. நாம் தேவனுடைய வார்த்தையை மாற்ற முடியாது, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். ஆகவே வசனத்துக்கு விட்டுக் கொடுப்போம். இதையெல்லாம் நாம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. இந்த வசனத்தை என்னால் கை கொள்ள முடியாது, அந்த வசனத்தை, அது வசனம் தான் ஆனா என்னால் அதை முடியாது என்று அப்படி நாம் ஒதுக்குமாக இருந்தால் இதையெல்லாம் ஒரு பிசாசு நேரடி வஞ்சனை என்று சத்தியத்தை பற்றி நான் சொல்லுவேன். ஆகவே எழுதப்பட்டிருக்க வார்த்தைக்கு எழுதப்பட்டதா நாம மாற்றவே முடியாது. அதன்படி வாழ நாம முயற்சிக்கணும். நமக்கு கடினமான வார்த்தைகளை கை கொள்ள கடினமான வார்த்தைகளை தேவ சமுதிரம் கொண்டு வச்சு, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நான் வாழ எனக்கு பலம் தாருங்க, எனக்கு கிருபை தாருங்க, உண்மையான மனதோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க 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 கர்த்தர் நமக்குள்ள விடுதலை தருவார். நாம் ஒரு நாள் ஜெபிச்சுட்டு சரி எல்லாம் போயிட்டு போயிடாமல் அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்வில் தேவனால நிறைவேறும் வரைக்கும் நாம கண்டினியூ தொடர்ந்து தட்டிதே இருக்கணும். அந்த நியாயாதிபதியில கதவை அந்த ஏழை விதவை தட்டினது போல கர்த்தர் நாம கேட்கிற காரியத்தை செய்யும் வரைக்கும் நாம தொடர்ந்து தட்டிதே இருக்கணும். தட்டுங்கள், திறக்கப்படும், கேளுங்கள், கொடுக்கப்படும். ஆகவே நாம தொடர்ந்து நாம ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஒருக்கா ஜெபிச்சுடா ஜெபிச்சுட்டு தானே, அது நடக்க இல்லை, சரி அதை விட்டுரும் அப்படி நாம விட முடியுமா? இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்ம கிடைக்க வேண்டும் என்று எவ்வளவு வாஞ்சியாக ஜெபிக்கிறோம், பாடத்தோடு ஜெபிக்கிறோம். ஆனா தேவாதி தேவன் தன் பிள்ளைகள் தடத்தில் அன்பு கூறப்படுத்த கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் வாஞ்சிக்கிறாரு. ஆனால் நம்மளோட வாழ்க்கையில பல வார்த்தைகளை கை கொண்டு நடக்க முடியாமல் தடுமாறுகிறோம், தள்ளாடுகிறோம், தடம்புறடுகிறோம். காரணம் என்னவென்றால் நம்ம சுயபலத்தில் தேவோட வசனத்தை கை கொண்டதுக்கு நாம முயற்சித்து தோல்வியடைகிறோம். இங்கதான் நாம ஃபெயிலியர் ஆகும். ஆகவே தான் நாம மன்றாடணும். எந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ள கடினமா இருக்குதோ அவைகளை எடுத்து தேவ சமூகத்தில் வைத்து ஆண்டவரே இது உம்முடைய வசனம், இது வாழ்றதுக்கு என்ன கழிவுக்கூடிய, ஆனா என்ன கை கொள்ள முடியாம கஷ்டப்பட்டு தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உண்மையாக இப்படி நாம ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு 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 வர தேவன் தன்னுடைய ஆவியினாலே நம்மை வாட்டுவார். ஸ்தோத்திரம். யோவான் 16 ஆண்டவரே சொன்னாரு, அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். ஆவியானவர் குறித்து சொல்லும் அவர் பரிசுத்த ஆவியானுடைய பலம் இல்லாமல் நாம் சத்தியத்தின்படி வாழவே முடியாது. இந்த ரகசியத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்கு உதவி செய்யறார். என்னத்துக்கு உதவி செய்யறார்? வேத வசனங்கள் எல்லாம் கை கொண்டு நடக்க அவர் நமக்கு உதவி செய்யறார். ஸ்தோத்திரம். முதலாவது நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் அன்பு கூறும் என்று விரும்புகிறோம். அதுபோல தேவன் தன்னுடைய பிள்ளைகளும் திட்டத்தில் அன்பு கூறவன் விரும்புகிறாரு. எப்படி அன்பு கூறவன் ஒரு சில குறிப்புகளை நான் சொன்னேன், பார்த்துக்கொள்ள தேரும்போது. இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சொன்னதா கவனிங்க, தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் எந்த அளவுக்கு நாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம்னு சொல்லி. ஒன்று சாமுவேல் 15 நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். நேரம் போது நீங்க போயிட்டு பாருங்க. ஒன்று சாமுவேல் 15 சவுலை குறித்து ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 15:22-23 ஒன்று சாமுவேல் 15:22-23 பாத்தீங்கன்னா, அமிலேக்கரை அழித்து அவனுக்கு உண்டான ஆடு மாடுகள் கழுதைகள் எல்லாவற்றையும் நரஜீவங்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டுன்னு சொல்லி ஆண்டவர் கடலையிட்டு சவுலை அனுப்பினார். அவர் லவமண்டு போனார். ஆனால் யுத்தத்தில் தேவன் வெற்றியையும் கொடுத்தார். நடந்தது என்ன தெரியுமா? ஆடுகளின் சத்தத்தில் மயங்கிட்டான். பாருங்க, கொடுத்த ஆடுகளை பார்த்தபோது, கொடுத்த மாடுகளை பார்த்தபோது, இதையெல்லாம் அழித்து போட ஆண்டவர் சொன்னார். அச்சா, இதை அழிக்கலாமா? இப்படி கொடுத்த ஆடுகளையும் மாடுகளையும் அழிக்கிறதுக்கு அவன் மன இடம் கொடுக்க இல்லை. ஏனென்றால் தேவனுடைய வசனத்திலும் பார்க்க, அதாவது தேவனிலும் பார்க்க, I speak the truth. தேவனினும் பார்க்க அவனுக்கு அந்த ஆடு மாடுகள் மேலே அலாதி பிரியம் வந்து விட்டது. ஆகவேதான் தேவனுடைய வசனத்தை மீறி அழிக்க சொன்னவைகளை அழிக்காமல் உயிரோடு வைத்து விட்டார். இப்ப மிஸ்டர் சாமுவேல் வாரார். என்னப்பா, என்ன நடந்தது? யுத்தத்தில் வெற்றி. அப்படியா? ஸ்தோத்திரம். பிற்பாடு என்ன? இது ஆடு மாடுகள் எல்லாம் என்ன? என் காதில் விழுகிற சத்தம் என்ன? அதுவா? அது உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுவதற்காக கொண்டு வந்து என்னையும் ரெண்டகம் பண்ணுங்க. என்ன விதமான வார்த்தைகள்? டிப்ளமேட்டிக்காக பேசுற, தந்திரமாக பேசுற வார்த்தை. இந்த ஆடுகளை தப்ப வச்சது மாத்திரம் இல்ல, மாடுகளை தப்ப வச்சு உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுவதற்காக தன்னுடைய கீழ்ப்படியாத தன்மையை அங்கும் மறைத்து பூசி மொழிக பார்க்கிறான். பாரு, ஆதாமும் தான் செய்த தவற தேவட வசனத்தை மீறினேன் என்று அவனும் மனம் திரும்பி ஆண்டத்தில் மன்னிப்பு கேட்கல. ஏவாளும் தான் செய்த தப்ப மனம் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நான் மீறினேன், உம்முடைய வசனத்தை கீழ்ப்படியாமல் போய்விட்டேன்னு சொல்லி அவனும் மனஸ்தாபப்பட்டதில் மனம் திரும்பும். சவுலும் மனஸ்தாபப்பட்டதும் இல்லை, மனம் திரும்பதும் இல்லை. பிலிப்பியர் 2 நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது அங்கே சிலுவை 2:8 அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். இயேசு இந்த உலகத்தில் 33 வாழ்ந்தபோது தன்னுடைய பிதாவுக்கு முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்து நடந்தார். அப்போ நம்முடைய பெற்றோராக்கி நாம் பிள்ளைகிடத்தில் என்னது பார்க்கிறோம்? நம்ம பிள்ளை நம்ம கீழ்ப்படி பார்த்து வந்தா உண்மைதான். ஆனா நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம்? நம்மிடத்திலே பரம தகப்பன் தன் பிள்ளைகளாகி நாம் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறாரே, நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம்? நம்மளை பார்க்க விசுவாசிக்கு நல்லா வேதம் தெரியுமா? நான் தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிய மாட்டேன். மாறாக கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளை சரிக்க போகட்டும். நம்ம தெரியும். 3வது நாம் நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் நம்மை கனம் பண்ண வேண்டும். உண்மைதான். நம்முடைய ஆண்டவர் இதை 10 நீங்கள் யாத்திரம் 20 12 10 5வது கட்டளை என்ன தெரியுமா? உன் தாயின் தகப்பனே கனம்பண்ணு. ஒன் ஐயோ பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னார். உன் தாயின் தகப்பனே கனம் பண்ணு. இது 10 ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. அப்ப இந்த பூமியிலே தாயும் தகப்பனையும் பிள்ளைகள் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவனே கட்டளை இட்டிருக்க பார்த்த வந்தார். இதை வேதல. இதே போலதான் நம்முடைய பரம தகப்பனை அவருடைய பிள்ளைகளாகி நாம் கனம் பண்ண வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இது நாம் சொல்லாமலே நாம் ஏற்றுக்கொள்ள. என்ன படைச்ச தேவனே, நான் தேவனுக்கு துரோகமாக இருந்தேன், பாவியாக இருந்தேன், விக்கிரங்களை கும்பிட்டு இருந்த என்னை தன் பிள்ளையாக மாட்டி என்னை இன்றைக்கு நம்பிக்கையோடு வாழ வைத்து என் பாவ கரைகளை போக்கி நித்திய ஜீவன் எனக்கு வாக்குமணிக்கிற ஆண்டவருடைய வாழ்க்கையில நான் கனம் பண்ணாமல், இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னை கனம் பண்ணுறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்றவர்கள் கனப்பிட மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவாதி தேவனை நம்முடைய வாழ்க்கையில கனம் பண்ண கற்றுக்கொள்ளும். நம்ம போ, நம்ம பிள்ளைகள் ஒரு நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக இருக்கணும் தேவ நாம் விரும்புகிறோம். பெற்றோர் அதுபோல தேவன் தன்னுடைய பிள்ளைகள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் விரும்புகிறார். என்னவென்றார் இரகரிமானுகளே, உலகத்தின் காரியங்களில் நாம் ஒத்து போகாமல், உலகத்தோடு ஐக்கியமாக இருக்காமல், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தேவனால பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நன்றாக கவனி. உப்பு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கு. உப்பு சாரப்பட்டு போனால் வேறு எதனால் சாரமாக்கும். அதே உப்பு சாரத்தை இழந்தார் கீழே கொட்டப்பட்டதுக்கு மனுஷனால மதிக்கப்படுறது வேறு ஒன்றுக்கு உதவாது என்று ஆண்டவர். அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சாரமற்ற உப்பாக போயிடாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். எனக்கு அருமையானவர்களே, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு, நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக நம்ம வாழணும். தேவாதி தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நம்ம அழைத்திருக்கபடியால் தண்டை இந்த உலகத்தவர்களோடு ரட்சிக்கப்படாதவர்களோடு ஐக்கியமாக இருக்கிறது தேவனுக்கு முன்பாக பாவமாகும். அவர்களோடு பங்கு போட்டுக் கொள்வது தேவனுக்கு விரோதமான பாகமா. ரெண்டு கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 6 14 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால், நீதிக்கும் மணிக்கும் சம்பந்தம் மேதிகளுக்கும் ஒழிக்கும் இசைவேது பெரியாளுக்கு கிறிஸ்து இதெல்லாம் இப்படிலாம் ஆண்டவர் சொல்லிட்டு போறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்கள் என்ன பிரிந்து போய் அவைகளை தொடாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. அந்த வசனம் கடைசி வசனம் சொல்றது. அவை உலகத்தில் இருக்கிற தேவோட பிள்ளை, உலகத்தில் இருக்கிற மனுஷங்களோடு ரட்சிக்கப்படாதவர்கள் இருளும் பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் வாழாதபடி அவர்களை விட்டு நாம் பிரிந்து அவர்களிடத்தில் நாம் அன்பா இருக்கணும். உலக ரட்சிக்கப்படாதவர்களிடத்தில் நாம் அன்பா இருக்கணும். இயேசு பாவிகளை சிநேகிதன் எனப்பட்டார், ஆனா பாவிகளோடு தன்னுடைய வாழ்க்கையை பங்குபடவில்லை. ஆகவே நாமும் இதே போல பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற தேவன் அறியாதவோடு அன்பாக இருக்கணும் என்பது சரிதான், ஆனா அவர்களுடைய பாவ காரியங்களை நாம் பங்கு போடாமல் இருக்க வேண்டும் என்பது வேதம் நமக்கு தருகிற வெளிப்படையான சத்தியம். ஆகவே நாம் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம பிள்ளைகள் நல்லொழுக்கமாக இருக்கும் பெரும்பற நாம் தேவன் நம்முடைய எதிர்பார்க்கிறார். நாமும் தேவாதி தேவனுக்கு நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். எபேசியர் 5:8 சொல்றது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், வாழ்ந்து கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூறணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனை கனம் பண்ணணும், தேவனுக்கு முன்பாக நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி சேவமாக இருந்தால் நாம் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருப்போம். இதைத்தான் நாம் தேவன் நம்முடைய எதிர்பார்க்கிறார். இதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கு தேவனிடத்தில் கொண்டு வந்த செய்தியாகும். எழுந்திருப்போமா, சேவப்படுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்திலிருந்து நீரங்களை வேறுபடுத்து தெரிந்தெடுத்து உடைய பிள்ளைகளாக எங்களை மாட்டியிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மரண பரியந்தம் நாங்கள் உமக்கு பிள்ளைகளாகவே இருக்க கருவிதார். உம்மிடத்திலே அன்பு கூறவும், உமக்கு கீழ்ப்படியவும், உம்மை கனம் பண்ணவும், உமக்கு முன்பாக நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக இருக்க கருவிசி. அந்தவரே நாங்கள் பிள்ளைகளப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா. அன்றுவரை இந்த உலகத்திலிருந்து எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறப்பா, பிரித்தெடுத்திருக்கிறப்பா. ஆகவே எப்பொழுது நாங்கள் எங்கள் பரம தகப்பனாகிய உம்மை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய், உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ கருவிசை. அன்றுவரை எப்பொழுதும் எங்கள் நினைவிலே எங்கள் பரம தகப்பனாகிய உம்மை பிரியப்படுத்தணும், உம்மை மகிமைப்படுத்தணும், அன்றுவரை உம்மை சந்தோஷப்படுத்தணும் என்கின்ற இந்த விருப்பங்களும் வாஞ்சைகளும் அன்றுவரே எங்கள் இருதயத்தில் அதிகம் அதிகமாய் பெருக செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நடக்கிற விதங்களால எங்கள் பரம தகப்பனாகி உம்மை துக்கப்படுத்தாதபடி எங்களை காப்பாற்றுங்க. ஒருவேளை நாங்கள் இதுவரை துக்கப்படுத்தி இருந்தால் எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் தகப்பனாகிய உம்மை எங்கள் செய்கினால், எங்களுடைய வாழ்க்கையினால், எங்களுடைய நினைவுகளினால, வாத்தினால் உண்மை துக்கப்படுத்தாதபடி அருமை ஆண்டவரே, தகப்பனை தொடர்ந்து நாங்கள் உண்மை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரே, நாங்கள் உண்மை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய், ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், உண்மை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. பிள்ளைகள் என்று நீர் எங்களை அழைத்தபடியால் எங்கள் மேலே நீ பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள காலம் எல்லாம் உமக்கு பிள்ளைகளாக இருக்க கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்துபாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துபாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபாரங்களையும் வருவார். கத்தரா இயேசு கிறிஸ்துவும் கிருபையும் பிதாவாய் தேவோட அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் அடியனமும் உங்கள் அனைவரோடும் என்றும் கூட இருப்பதாக, ஆமென். ஆமென்.